நியூசிலாந்து கலைக்கப்பட்டத்தின் சங்கநாதம் பாடலின் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையில் செவிசாய்க்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாதத்தின் காலை வணக்கம்.
அன்பு நேயர்களே, இன்று பிப்ரவரி மாதம் 15 தேதி, நமது தமிழுக்கு மாசி மாதம் 3 நாள், விளம்பி வருடம் 2019 வெள்ளிக்கிழமை.
சில சொற்களால் பல பொருளை உணர்த்தி சிந்தனையை தூண்டிவிட்டு சிறந்த மனிதனாக நாம் மாற உங்கள் சிந்தனைக்காக ஓர் திருக்குறள்.
அவாயில்லாக்கில்லாகும் துன்பம் அக்துண்டே தவாது மேன்மேல் வரும். அவாயில்லாக்கில்லாகும் துன்பம் அக்துண்டேல் தவாது மேன்மேல் வரும்.
ஆசையற்றவர்களுக்கு துன்பம் இல்லை. ஆசை இருந்தால் அனைத்து துன்பங்களும் மேன்மேலும் நீங்காமல் வரும்.
அன்பு நேயர்களே, நமது சங்கநாதத்தில் முதல் நிகழ்ச்சியாக அனைத்து நேயர்களின் வரவேற்பையும் எதிர்பார்ப்பையும் பெற்ற வாரம் ஒரு வளம் வழங்குபவர் திரு எம் வரதராஜன்.
வரவரம் இனப்பிரச்சினை தீர்வடையத்தில் தென்னிலங்கையின் பேரினவாத கட்சிகள் இரண்டுமே தமிழர்களை பொறுத்தவரையில் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்தான். ஆனாலும் பேரினவாத போக்கில் இந்த இரண்டு பிரதான கட்சிகளுக்கும் இடையில் அண்மை காலத்தில், அதாவது கடந்த 1.5 தசாப்த காலத்தில் குறிப்பிடத்தக்க வேறுபாடு இருந்து வந்தமே தமிழர்கள் அவதானிக்காமல் இல்லை. இனப்பிரச்சினை தீர்வுக்காக இதுவரை முன்வைக்கப்பட்ட யோசனைகளில் சந்திரிகா குமாரதுங்க ஜனாதிபதியாக இருந்தபோது பிரேரிக்கப்பட்ட பிராந்தியங்களின் ஒன்றியம் என்ற அடிப்படையிலான 2000 யோசனை தீட்டமே உயர்வானது என்பது பொதுவான அபிப்பிராயம். அந்த வரைவு நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட போது அதை நாடாளுமன்றத்துக்குள்ளேயே தீயிட்டு கொளுத்தி அட்டகாசம் பண்ணி முறியடித்தது ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அப்போதைய எதிரணியாக இருந்த ஐக்கிய தேசிய கட்சிதான் என்பதை மறுத்துக்க முடியாது. எனினும் அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமத்துவத்திலும் போக்கிலும் சில மாற்றங்கள் முதிர்ச்சிகள் தென்பட்டன. 2002 முதல் 2003 வரையிலான காலப்பகுதியில் விடுதலை புலிகளுடன் அமைதி தீர்வுக்கான நடத்தப்பட்ட பேச்சின் போதும் சரி, இப்போது 2015 முதல் தமிழர் தரப்புடன் சமாதான முயற்சிகளை முன்னெடுத்து இனப்பிரச்சினை தீர்வையும் உள்ளடக்கிய புதிய அரசமைப்பு உருவாக்க முயற்சியிலும் சரி, இனவாத போக்கை சற்று தளர்த்தி தென்னிலங்கையின் ஏனைய பேரினவாத தலைவர்களினின்றும் பெரிதும் வேறுபட்டவர் போல தாராள போக்குடன் செயற்படுகின்றார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே என்பது தமிழர் தரப்பினால் அவதானிக்கப்பட்டே வந்திருக்கின்றது. 2002 முதல் 2003 வரையான காலப்பகுதியில் ரணில் அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுக்களை குழப்பியவர் ரணிலே என்ற பூடகமான கற்பனை ஒன்று சில தரப்புகளினால் முன்வைக்கப்படுகின்றது. தமிழீழ விடுதலை புலிகளுடனான பேச்சுக்களின் போது உள்ளக சுயாட்சி திட்டத்துக்கு இணக்கம் தெரிவித்துவிட்டு அதிலிருந்து பின்வாங்கியவர் தான் இந்த ரணில் என்பதை தமிழர்கள் மறந்துவிட மாட்டார்கள் என்று தமிழ் ஊடகம் ஒன்று நேற்று எழுதியிருந்தது. புலிகள் ரணில் அரசு பேச்சுக்களின் விவரம் அறியாத தரப்புகளின் கதை இது. அந்த பேச்சுக்கள் மீள முடியாதவாறு முடிந்துவிடவும் இல்லை, போர் வெடிக்கவும் இல்லை என்று குறிப்பிடுகின்ற அண்டன் பாலசிங்கம் அவர்கள் அந்த பேச்சுக்கள் பற்றி குறிப்பிட்ட விடயத்தை இங்கு நாம் பார்க்கலாம். அவர் குறிப்பிடுகின்றார், அந்த பேச்சுக்கள் மீள முடியாதவாறு முடிந்து விடவும் இல்லை, போர் வெடிக்கவும் இல்லை. இடைக்கால நிர்வாகத்துக்கான வாய்ப்பு ஒன்றை அளிப்பதற்காக அந்த பேச்சுக்களை புலிகள் இயக்கம் இடைநிறுத்தி வைத்தது. இவ்விடயத்தில் ரணில் அரசு முன்வைத்த யோசனைகள் புலிகள் இயக்கத்துக்கு திருப்தி தராமையினால் இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை என்ற திட்டத்தை புலிகள் இயக்கம் முன்வைத்தது. அப்போதுதான் இடைக்கால நிர்வாகம் என்ற பெயரில் ஸ்ரீலங்காவின் இறையாண்மையை புலிகளுக்கு ஐக்கிய தேசிய கட்சி அரசு தாரைவார்த்து கொடுக்க முனைகிறது என்று குற்றம் சுமத்தி ரணிலின் அரசை முன்கூட்டியே கலைத்து அந்த சமாதான முயற்சிகளுக்கு ஆப்பு வைத்தார் குமாரதுங்க. தமது ஆட்சி அதிகாரத்தை நிலைப்படுத்தி வலுப்படுத்தவே அவர் அந்த வேலையை செய்தார் என்ற சாரப்பட இந்த சமாதான முயற்சிகளில் நேரடியாக சம்பந்தப்பட்ட புலிகளின் மதி உறிஞர் அண்டன் பாலசிங்கம் தமது நூலில் குறிப்பிட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. தமிழர்களை பொறுத்தவரை ஐக்கிய தேசிய கட்சி, சுதந்திர கட்சி, பொதுஜன பெருமக கூட்டு இரண்டுமே பேரினவாதங்கள் தான். ஒன்று பேரினவாத பிசாசு என்றால் மற்றது பேரினவாத பெரும்பூதம். இந்த ரெண்டுக்குள் ஒன்று இன்று ஐக்கிய தேசிய கட்சி தேவலை என்ற கருத்து நிலைப்பாட்டுடன் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடயங்களை அணுகுவதாக தெரிகின்றது. அப்படியான அணுகுமுறை இன்று நடைபெறுகின்ற பேச்சுக்களின் போதும் அதன் இயக்கத்தின் போதும் தெளிவாக தெரிகின்றன. ஐக்கிய தேசிய கட்சி என்று முன்னெடுக்கும் தீர்வுக்கான அரசமைப்பு திட்டத்தை முழுமையாக எதிர்ப்போம், அந்த அரசமைப்பு நிறைவேற இடமளிவோம் என்று இன்று எதிரணியில் இருக்கும் மஹிந்தர் கட்சிக்கின்றார். ஆனால் மஹிந்த ராஜபக்சே ஜனாதிபதியாக இருந்தபோது அவரது அரசு தமிழ் கூட்டமைப்புடன் தலைவர்களுடன் 2011 ஜனவரி முதல் 2012 ஜனவரி வரை 18 சுற்று பேச்சுக்களை நடத்திய சமயம் எதிர்கட்சி தலைவராக இருந்த ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் எண்ணத்தை சொன்னார். மஹிந்த அரசும் தமிழ் கூட்டமைப்பும் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்தால் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி ஒத்துழைக்கும், அதை குழப்பாது என்று சாரப்பட அப்போது நாடாளுமன்றத்தில் பேசினார். இதுதான் மஹிந்த ராஜபக்சவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் உள்ள வேறுபாடு. இன்றும் தமிழ் வாக்குகள், குறிப்பாக தமிழர் தாயகமான வடக்கு கிழக்குக்கு வெளியே வாழும் பெரும்பாலான தமிழர்கள் ஐக்கிய தேசிய கட்சியையும் ரணில் விக்ரமசிங்கேயும் ஆதரிப்பதன் பின்னால் புதைந்துள்ள சூத்திரம் இதுதான். மஹிந்தரையும் ரணிலையும் ஒவ்வொரு தராசு தட்டில் போட்டு தமிழர்கள் கணிப்பீடு செய்யப்படுகின்ற போது கணக்கு எடுக்கப்படக்கூடிய விடயம் இதுவே. இது இன்றைய வாரவலம்.
வரன் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் லிமிடெட்.
வீடுகள் புனரமைத்தல்,
அழகுக்கு அழகு சேர்க்கும் பெயிண்டிங் வேலைகள்,
எல்லை நிர்ணய வரையறுப்பு,
தரை மற்றும் குளியலறை திருத்த வேலைகள்,
வீட்டின் வெளிவட்டங்களை சுத்தமாக கழுவிக்கொள்ள,
புல்லு வெட்டுதல் மற்றும் தோட்ட பராமரிப்புகள் என அனைத்து சேவைகளுக்கும் நம்ப தகுந்த இடம் தற்போது வரன் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் லிமிடெட்டில்.
தொடர்புகளுக்கு 0202-09370934,
இமெயில் யோகா bpml@gmail.com. Varan Property Maintenance Limited.
நாணயமும் தரமும் ஒரே இடத்தில்.
தொடர்வது எப்படி படிப்பது சிற்றுரை. வழங்குபவர் திருமதி டயானி டேனியல் அவர்கள்.
வணக்கம் நீர்களே. இன்று பல மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படி மறக்காமலும் வேகமாகவும் படிப்பது என்றுதான். படிப்பது என்பது நிறைய புள்ளிகள் பெற வேண்டும் என்றோ அல்லது நிறைய சம்பாதிக்க வேண்டுமென்றோ இருக்கக்கூடாது. அப்படி படித்தால் அதனை தக்க வைத்துக் கொள்ள முடியாது, வாழ்க்கைக்கும் உதவாது, வாழ்க்கைக்கு உபயோகம் அல்லாது எந்த படிப்பும் முழுமையே தராது. எனவே எப்படி நம் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக்க போகிறோம் என்று கூற வருகிறேன். ஐன்ஸ்டீன் கோட்பாட்டை எடுத்துக்கொண்டால் அவர் கூறியது, ஒரு 6 வயது பிள்ளைக்கு உங்களால் படித்த விஷயத்தை புரிய வைக்க முடியவில்லை என்றால் அது உங்களுக்கு புரியவில்லை என்று அர்த்தம். படித்ததை ஞாபகம் வைத்துக் கொள்ள சில நுட்பங்கள் உண்டு, 4 படிமுறைகள் உண்டு. இதை கை கொண்டால் என்றுமே மறக்காது புரிந்து கொள்ளவும் முடியும். முதலாவதாக, படிக்கும் போது இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் என்று இந்த வார்த்தைகளை மட்டும் மனதில் ஏற்றிவிட்டு அப்படியே பரீட்சையில் போய் எழுதிவிட்டு வருவதல்ல. அப்படியென்றால் ஒன்றும் புரியாது, மறந்து விடுவீர்கள். புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவதாக, உங்கள் வகுப்பில் உள்ள நண்பருக்கு ஆசிரியர் விளங்கப்படுத்துவது போல் விளங்கப்படுத்த வேண்டும். அவருக்கு புரியும் விதத்தில் விளக்கம் கூற வேண்டும். அதாவது உங்கள் தாய்மொழி தமிழிலோ அல்லது ஆங்கிலத்திலோ விளங்கப்படுத்த வேண்டும். விளங்கப்படுத்தும் போது இலகுவான சொற்களை பயன்படுத்த வேண்டும், தொழில்நுட்ப சொற்களை உபயோகப்படுத்தக்கூடாது. உதாரணமாக, நியூட்டனின் விதியை எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு பொருளும் புறவிசை தாக்காத விடத்து ஓய்விலுள்ள பொருள் ஓய்விலும் இயக்கத்தில் உள்ள பொருள் இயக்கத்திலும் இருக்கும். இதை எப்படி புரியும்படி விளக்குவது என்றால், ஒரு பந்தை தரையில் நீங்கள் எடுத்து உருட்டி விடும் போது கொஞ்ச நேரம் போய் கொண்டிருந்து ஒரு சுவரில் பட்டவுடன் நின்று விடுகிறது. ஏன் அது நின்று விடுகிறது? சுவர் ஒரு தடுப்பு. சுவர் இல்லாவிடில் என்ற கேள்வி எழுந்தால், உதாரணமாக கிரிக்கெட்டில் பந்து சிறிது தூரத்துடன் நின்று விடுகிறது. காரணம், தரையால் கொடுக்கப்படும் உராய்வு விசை. மூன்றாவதாக, நாம் படித்த சில விடயம் நமக்கு விளங்கவில்லை என்றால் மீண்டும் அதை போய் படித்து புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இணையம் ஊடாகவோ அல்லது தெரிந்த நபர் மூலமோ கூகுளிலோ தெரிந்து கொள்ள முடியும். சிலருக்கு கேட்டாலே புரிந்துவிடும், சிலருக்கு பார்த்தால் புரிந்துவிடும், சிலருக்கு செய்து பார்த்தால் புரியும். அந்த மாதிரி எப்படி உங்களால் புரிய முடியுமோ அவ்வாறு செய்யுங்கள். நான்காவதாக, நீங்கள் எப்படி புரிந்து கொண்ட பின்பும் தொழில்நுட்ப வார்த்தைகளை வைத்தே விளக்கம் கூறுவீர்கள். தொழில்நுட்ப வார்த்தைகளை விட்டுவிட்டு இலகுவான முறையில் விளக்கம் கூறுங்கள். இப்படி செய்வதற்கு நீண்ட நேரமும் எடுக்காது. ஒரு வசனத்தை 10 தடவை மனப்பாடம் செய்வதை விட இலகு முறையில் விளங்கி படித்தால் 2-3 தடவைகள் போதும். எப்போதுமே மறக்காது. வாழ்க்கையிலே மீண்டும் போய் படிக்க தேவையில்லை. காரணமில்லாமல் ஒன்றை மட்டும் மனப்பாடம் செய்தால் அது நிலை நிற்காது. இப்படியான நுட்பங்களை கையாண்டால் சிறந்த முறையில் முன்னேறலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
ரித்மிக் தண்டர் நடன பள்ளியின் நடன வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
மேற்கத்தைய மற்றும் பாலிவுட் நடனம் பயில விரும்பும் உங்கள் பிள்ளைகளை எமது நடன பள்ளியில் சேர்க்கலாம்.
பெரியவர்களுக்கு $13,
சிறியவர்களுக்கு $10 மட்டுமே.
நடனத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளலாம்.
பவித்ரா அசோக்குமார் 02234014426
மற்றும் சிவரஞ்சி சிவகுமாரன் 02252251059.
எமது சங்கநாத நேயர்களுக்காக நாளடியாரிலிருந்து இன்றைய நமது சிந்தனைக்கு உடாதும் உண்ணாதும் தம் உடம்பு செற்றும் கெடாத நல்லறவும் செய்யா கொடாது வைத்தீட்டினார் இழப்பர் வான்தோய் மலைநாட உயிர்த்தீட்டும் தேனி கறி. வானலாவிய மலைகளையுடைய நாட்டுக்கு தலைவனே, உடுக்காமலும் உண்ணாமலும் உடம்பு நரிவுற்ற போதும் கெடாத நல்லறம் செய்யாராகி இரவலர்க்கு கொடாது பொருளை சேர்ப்பவர் அதனை இழப்ப பல மலர்களை நின்றும் கொண்டு வந்து சேர்த்து வைக்கும் தேனை இழக்கும் தேனியானது இதற்கு பொருத்தமான சான்றாகும்.
தொடர்வது உடல் நலன் பேணுவது பற்றிய ஒரு சிற்றுரை வழங்குபவர் திரைப்பட நடிகர் திரு சிவகுமார் அவர்கள்.
சத்தியம், நீங்க எளிமையாருங்க நேர்மையாருங்க, கல்வி கல்வியும் ஒழுக்கமும் தான் உங்களை காப்பாற்றணும். இந்த ஒழுக்கம் ஒழுக்கம்னு ஒழுக்கம் நல்ல பழக்கம் தான். ஒழுக்கம்னு உலகத்துல நினைச்சுக்காருங்க, நல்ல பழக்கம் தான். என் நாக்கிலே காப்பு டீ பட்டு 59 ஆகிறது. தேவையா உங்களுக்கு? ஒரு மசால் தோசை சாப்பிட்ட எனர்ஜி, காபி சாப்பிட்ட எனர்ஜியா? தேவையா உங்களுக்கு காபி? 15 காபி 1958 அந்த காபியை தவிர்த்து நான் மசால் தோசை சாப்பிட்டேன். அதனால தான் அங்கிருந்து மகால் வேறு சைக்கிள் போக முடியும், 56 கிலோமீட்டர். புரியுதா? காபி டீ சாப்பிட மாட்டேன், மது இருந்த மாட்டேன், புகைக்க மாட்டேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், எனக்கு முன்னால் வாழ்ந்த மகத்தான சாதனை புரிந்த மிக மகத்தான நடிகர்கள் தான் 72 போயிட்டாங்க. இது பெருமைக்காக சொல்லவில்லை. மகத்தான சாதனை புரிந்தவர்கள் எல்லாம் 72 போயிட்டாங்க. 73 உலக புகழ்பெற்ற நடிகர்கள் எல்லாம் 72 போயிட்டாங்க. நான் 75 நிற்கின்றேன். உடம்பை பேணுதல், நீ உடனே பார்த்தீங்கன்னா மொத்த போவா பாக்குறீங்க. எனக்கு சின்ன பிள்ளைங்களுக்குன்னா அது அருமை தெரியாது. அங்கிருந்து பார்த்தா சிவகுமார் அப்படிங்கிறீங்க. சிவகுமார் இது வந்து இது சிவகுமார் இல்ல, நீங்க பார்க்க சிவகுமார் உடம்பு. இந்த உடம்பு இங்க அந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வர்றதுக்கு உயிர் வேணும். உயிர் போக இன்னைக்கு காலையில வந்து மேடையில பேச போறோம்னா அதுக்கு சொன்ன சின்ன ப்ரிப்பரேஷன் வேணும் என்று சொல்வது அறிவு. அப்ப உயிர் அறிவு உடம்பு மூணு சேர்ந்ததுதான் சிவகுமார். புரியுதா உங்களுக்கு? இந்த உயிருக்கு உயிருக்கு வயதாவதில்லை. உயிர் எப்பவுமே வாழணும்னு ஆசைப்படும். எந்த மனுஷன் சாகணும்னு ஆசைப்படுறான்? சோ அடிப்படை வந்து உயிருக்கு வயதாவதில்லை, அறிவுக்கு வயதாவதில்லை. கூட்டிகிட்டு வரும்போது உடம்புக்கு வயதாகிறது. அவர் மூட்டு வலிமாரு அதெல்லாம் எனக்கு வராது. என்ன காலையில் 4 இருந்து 1 வாக்கி போயிட்டு வந்திருக்கிறாங்க. யோகா வந்து 56 பண்ணிட்டு இருக்கேன். 38 ஆசனம் பண்ண இதை குறைச்சிட்டு 8-10 ஆசனம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த உடம்பு தான் உங்களை அடையாளம். எங்க உட்கார்ந்து யாரையும் சொல்றேன், இந்த முகம் இந்த கண்காது இந்த மூக்கு இந்த உடம்பு தான் உங்க அடையாளம். இதை வைத்துத்தான் எதை வேண்டுமானாலும் செய்யணும். இந்த உடம்பு தான், இதை அல்லாமல் நீ எதுவுமே செய்ய முடியாது. இந்த உடம்பை நீ பாதுகாக்கவில்லை என்றால் நீ ஆசைப்படுவே. கண்ணதாசன் சொன்னார், 80 வாழ ஆசைப்பட்டேன், இறைவன் ஆயுதை குறைத்து விட்டாங்க. இறைவன் ஆயுதம் குடிக்கல, நீங்க குடித்த மதுவும் நீங்க குடித்த விளையாட்டு புகையும்தான் உங்க ஆயுதம் குறைத்து விட்டது. அதாவது நல்ல ஞாபகம், புகையும் மது தவிருங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், உயிரோடு ஆரோக்கியம் ஒரே ஒரு விஷயம், காலையில தான் ஆக்சிஜன் இருக்குது, அதிகாலையில தான் சுத்தமான ஆக்சிஜன் இருக்கு. 4:00-5:00 வாக்குல கிராமப்பட்டு குழந்தை இருக்கிறீங்க, சிட்டியில் இப்படி 6 இருந்தாலும் சுத்தமான காத்து காலையில் இருக்குது. யார் ஒருவன் எவன் ஒருவன் காலையிலே அதிகாலை சூரியனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானோ, என் பேரம் பேச்சு உள்பட சொல்ல, காலை அதிகாலை சூரியனை பார்ப்பவனுக்கு 10 ஆண்டு போனஸ். எவன் ஒருவன் இன்றிலிருந்து காலை சூரியனை அப்புறம் போய் படுத்துங்க, அதிகாலை சூரியன் பார்க்கறேன், 10 ஆண்டு போனஸ். கிட்டத்தட்ட 50 வருஷம் யோகா பண்ணிட்டு மாணிக வருஷம் இன்னைக்கு காலையில் இப்ப நிகழ்ச்சிக்கு போறான்னு தெரிஞ்சு காலையில் 5:30 போன போட்டில் போனா 6:30 வாக் பண்ணி வந்திருக்கிறேன். அந்த ஆக்சிஜன் ஒன்றுதான் மனிதர் உயிரோடுவதற்கு உணவு. அப்புறம் உணவு இல்லாமல் கூட 1 மாசம் இருக்கிறதா தண்ணி குடிச்சு இருக்கலாம், தண்ணி இல்லாமல் 1 வாரமே தண்ணி குடிச்சு சாப்பிடலாம், காற்று இல்லாமல் வாழ முடியும். நம்மளே சாமியார் கிடையாது, பூமிக்குள்ள போய் 40 உழைஞ்சிக்கிறது. நமக்கு காற்று இல்லாமல் வாழ முடியாது. அந்த காற்று இந்த ஆக்சிஜன் ஒன்று தான் ரத்தத்தை சுத்தப்படுத்துது. ரெண்டாவது ரத்த சுத்தப்படுத்த வேலையா தண்ணி பண்ணது. அதனால தயவு செய்து என் குழந்தைக்கு சொல்ற, ஏன் சிறுமுறை வேலை பார்த்தாலும் 8 டம்ளர் தண்ணி குடிங்க. அந்த தண்ணி வழியாத்தான் ரத்தத்துக்கு அழுத்தெல்லாம் வந்து யூரின் வழியாக வேறு வழியா போகுது. தண்ணி குடிங்க, வேலைக்கு சாப்பிடுங்க. அதாவது ஏ கிளாஸ் கைதிகள் தான் நீங்க, ஏன் சிறுமுறை வேலை பார்க்குற கைதிகள் தானே நீங்க, ஒரு வாங்கல நீ கைதிகள் தானே, நீ என்ன பண்ண முடியும்? தண்ணி 8 மணி நேரம் தண்ணி, 8 தடவை தண்ணி குடிங்க, வேலைக்கு சாப்பிடுங்க. அம்மா மேல கோவம், அப்பா மேல யாரும் கோவம், வீட்டை விட்டு வெளியே போகும்போது தெரு வைத்து விட்டு போகாதீர்கள். முந்தின நாள் பழைய சாதம் கை எடுத்து போடுங்க. இன்னைக்கு காலம் சாப்பிட்டு வந்தேன், ஒரு கை பழைய சாதம், 1 டம்ளர் மோர் போட்டு அடிச்சு கை உப்பு போட்டு, எப்படி கோவம்தான் சரி, ஒரு சின்ன வெங்காயம் 2, இதை விட எளிமை எப்படியே உடம்பு கிடைக்கும், இதை விட எளிமை எப்படி சாப்பிட முடியும்? ஒரு கை சோறு, பழைய சோறு, 1 டம்ளர் பழைய மோர், புளிச்சு போனா பரவாயில்ல, ஒரு 2 சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா உனக்கு அல்சர் வராது, பிரச்சனை வராது. இதை நான் இன்னும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றேன். இந்த 50 வருஷம் வாழ்க்கையில நான் வெறு வயிற்றோடு இந்த என் வீட்டை விட்டு போன கிடையாது. அப்படி போனா நிக்க முடியுது. சோ காலையில் எடுந்தோடனே நீங்க 1 மணி நேரம் வாக்கிங் போங்க, ட்ரெட்மில் எல்லாம் வந்து வழி எல்லாம் பண்ணுங்க, ஆக்சிஜன் கிடைக்காது, சும்மா ஒரு வெறியில பண்றதா, சுத்தமான காற்று வேணும், 8 டம்ளர் தண்ணி குடிங்க, வேலைக்கு சாப்பிடுங்கள், 8 மணி நேரம் தூங்குங்கள். இதை மட்டும் தொடர்ந்து செய்தால் இந்த கல்வியும் இந்த ஒழுக்கமும் தான் உங்களை உலகத்திலே உச்சத்தை கொண்டு போய் நிறுத்தும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுவேன்.
சிலோன் எக்ஸ்சேஞ்ச், தாயகத்திற்கோ உலக நாடுகளுக்கோ பணம் அனுப்ப வேண்டுமா? இதோ மவுண்ட் ராஸ்கல் ஸ்டோடட் ரோடில் பன்னாட்டு பண மாற்று மையம் சிலோன் எக்ஸ்சேஞ்ச். எந்த நாட்டு பணமானாலும் உள்நாட்டு பணமாக மாற்றி தருவார்கள். மிக குறைந்த கட்டணத்தில் நிறைந்த சேவையை அளிக்கிறார்கள் சிலோன் எக்ஸ்சேஞ்ச். எங்கே என கேட்கிறீர்களா? இலக்கம் 164 ஸ்டோடட் ரோட், மவுண்ட் ராஸ்கல், ஆக்லாந்து. தொடர்புக்கு கைபேசி எண்கள் 02-2-63-07-35. நன்றி.
நியூசிலாந்து தமிழ் சங்கத்தின் ஏற்பாட்டில் பெற்றோருக்கான நேர்மறையான இலவச பயிற்சி திட்டம் தமிழ் மொழியில். 1 முதல் 12 வரையான சிறுவர்களின் பெற்றோர், பேரர், பேத்திமார் பயன்பெற உகந்தது. February 17 ஞாயிற்றுக்கிழமை முதல் 5 வாரங்களுக்கு இப்பயிற்சி இடம்பெற இருக்கிறது. நேரம் 10:00 முதல் 12:00 வரை. இடம் RASNZ யூத் ஆபீஸ் ஹால், 1226 டொமினியன் ரோட், மவுண்ட் ராஸ்கல். பதிவு செய்ய தொடர்புகளுக்கு விஜயன் 01-02-34-44-625, சூரி 01-02-25-61642, வரதன் 01-01-5-03-13. ஏனைய பெற்றோருக்கும் பயிருங்கள் அன்பர்களே. அன்புடன் அழைப்பது நியூசிலாந்து தமிழ் சங்கம். நன்றி.
கிழடா மாலிடவாயோ மேலோருல்லை, கிழடா மாலிடவாயோ மேலோருல்லை, ஏழைகள் யாரும் இல்லை, செல்வம் எரியோர் என்றும் இல்லை, வாழ்வுகள் தாழ்வும் இல்லை, மாண்புடன் வாழ்வோமடா. கிழடா மாலிடவாயில் கீழோர் மேலோர் இல்லை, கிழடா மாலிடவாயம் கீழோர் மேலோர் இல்லை.
பேருக்கொரு நிறமாகும் சாம்பல் நிறம் ஒரு குட்டி தங்கு நிறம் ஒரு குட்டி, பாம்பு நிறம் ஒரு குட்டி, வெள்ளைப்பாலின் நிறம் ஒரு குட்டி. எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரு தரமன்றோ. இந்த நிறம் சிறிதென்றும் இது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ? சாதி பிரிவுகள் சொல்லி அதில் தாழ்வென்றும் மேலென்றும் சொல்வார். நீதி பிரிவுகள் செய்வார் அங்கு நித்தம் சண்டைகள் செய்வார். சாதி கொடுமைகள் வேண்டாம் அங்கு தன்னில் செழித்திடுவையம். சாதி கொடுமைகள் வேண்டாம் அங்கு தன்னில் செழித்திடுவையம். ஆதரவுற்றிங்கு வாழ்வோம், தொழில் ஆயிரம் மண்புறச் செய்வோம். கேளடா மானிடவாயில் கீழோ மேலூர் இல்லை. கேளடா மானிடவாயில் கீழோ மேலூர் இல்லை. வைத்தான் புவி பேணி வளர்த்திடும்
ஈசன்.
மண்ணுக்குள்ளே சில மூட நல்ல மாதர் அறிவை கெடுத்தார். கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ? கெடுத்திடலாமோ? பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமையக்கிடும் காணீர். கேளடா மானிடவாயில் கீழோர் மேலோர் இல்லை. கேளடா மானிடவாயில் கீழோர் மேலோர் இல்லை. ஏழைகள் யாரும் இல்லை, செல்வம் ஏறியோர் என்றும் இல்லை. வாழ்வுகள் தாழ்வும் இல்லை என்றும் மாண்புடன் வாழ்வோமடா. கேளடா மானிடவாயில் கீழோர் மேலோர் இல்லை. கேளடா.
உலகபலம் இன்றைய மேலை நாடுகளின் செய்தி திரையை அதிகமாக கைப்பற்றிக் கொண்ட செய்திகள் இரண்டு. அதில் ஒன்று அமெரிக்க அதிபரின் ஸ்டேட் ஆஃப் த யூனியன் பேச்சாகும். வருடம் தோறும் இடம்பெறும் அதிபரின் உரை தொடர்ந்து தடுக்கப்பட்டு ஒருவாறு நேற்று நடந்து முடிந்திருக்கின்றது. நேற்று அமெரிக்க காங்கிரஸில் அவர் ஒரு மணி நேரம் 22 நிமிடங்கள் உரையாற்றினார். இந்த உரையே 2019 ஆண்டின் அமெரிக்க அதிபரின் செயற்பாட்டு நகர்வுகளுக்கான பிரதான எலும்பு கூடாக அமைந்திருக்கின்றது. இந்த உரையின் முக்கியம் பெற்ற விடயங்கள் என்ன? ஒன்று, மெக்சிகோவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே கண்டிப்பாக குறுக்கு சுவர் அமைக்க வேண்டும். அதற்காக 5.7 பில்லியன் டாலர்களை அமெரிக்க காங்கிரஸ் ஒதுக்க இணங்க வேண்டும். அதற்கு புதியதோர் தளத்தில் இருதரப்பும் பேச வேண்டும். தனது தரப்பில் இருந்து ஒரு பகுதியை விட்டுத்தர தயார் என்று கூறிய அவர், 1000 கிலோமீட்டர் நீளமான சுவர் கட்டும் திட்டத்தை கைவிட்டு 350 கிலோமீட்டர் நீளத்தில் கடினமான பகுதிகளில் சுவர் கட்டுவதாகவும், செலவு குறைந்த கம்பி வேலிகளை போடலாம் என்றும், மிகுதி இடங்களுக்கு படைகளை அனுப்பி காமாந்து பண்ணலாம் என்றும் முன்னரே யோசனை வைத்திருப்பது தெரிந்ததே. மேலும் அவர் கூறும் பொழுது, சுவர் அவசியம், கிரிமினல்கள் நாட்டுக்குள் நுழைகின்றார்கள், சிறு பிள்ளைகளை கடத்தி வருகின்றார்கள், போதை வஸ்து வருகின்றது, அமெரிக்கர்கள் கொல்லப்படுகிறார்கள். இது நமக்கான அதிகார பிரச்சனை அல்ல, அமெரிக்காவின் தேசிய பிரச்சனை. ஆகவே இரண்டு தரப்பும் இணைந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். ஆனால் எதிரணியான டெமோக்ராட் இந்த நிமிடம் வரை அவருடைய உரையை ஏற்கவில்லை. அமெரிக்காவினுடைய வரவு செலவு திட்டம் அமெரிக்க காங்கிரசின் அங்கீகாரத்தை பெற முடியாமல் 35 தினங்களாக பட்டை கிடங்கில் கிடந்த கல்லாக கிடந்தது. இதுவே அதிபரும் காங்கிரசும் வரவு செலவு திட்ட உடன்பாடு காணாமல் போன அமெரிக்க வரலாற்றின் அதி நீண்ட கால இடைவெளியாகும். 2019 வரவு செலவு திட்டத்தில் உடன்பாடு காண மேலும் 9 தினங்களே உள்ளன. வரும் 15 தேதி கடைசி தேதியாகும். அமெரிக்க அதிபருடைய ரிபப்ளிகன் கட்சிக்கு பிரதிநிதிகள் சபையில் பெரும்பான்மை இல்லை. எதிர்கட்சி தலைவி நான்சி பிலேசியுடன் இணக்கப்பாடு ஏற்படாவிட்டால் இது சாத்தியமும் இல்லை. சுவரை கட்ட அனுமதி பெற்றால் 2020 வரை இருக்கின்ற அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற டெமோக்ராட் கட்சியே நிலப்பாவாடை விதித்த கதையாகிவிடும் என்பதனால் இழுபறி தொடர்கிறது. வேறு வழியின்றி அதிபர் இறங்கி வந்து அமைதியாகவும் அடக்கமாகவும் பேசினார் என்று மதிப்பீடுகள் கூறுகின்றன. இது குறித்து CBS தொலைக்காட்சி நடத்திய கருத்து கணிப்பில் டொனால்டு டிரம்பின் உரை சரி என 76 வீதமும் சரியில்லை என்று 24 வீதமும் கருத்துரைத்துள்ளதாக தெரிவிக்கின்றது. அமெரிக்க அதிபர் வெளிப்படையாக அமைதிமிக்க மனிதராக பேசி அமெரிக்க பொருளாதார வளர்ச்சி குறித்த பாராட்டுகள் தெரிவித்தாலும் பின்புறம் சென்று சீறி விழுந்திருப்பார் என்றே கூறப்படுகின்றது. ஆனால் எப்படி சுவரை கட்டுவதென அவர் திட்டவட்டமாக எதையும் கூறவில்லை. மேலும் அமெரிக்காவின் தென்புலத்தில் ஏராளமான அகதிகள் பிரச்சனை, சிறு பிள்ளைகள் பிரச்சனை குவிந்திருக்கின்றது. அது பற்றி அவர் ஒரு வார்த்தை கூட தன்னுடைய உரையில் பேசவில்லை என்று அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. அவருடைய உரையில் அடுத்து முக்கியம் பெற்றது வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உங்குடன் அவர் நடத்தவுள்ள அடுத்த கட்ட பேச்சுக்களுக்கான திகதி அறிவிப்பாகும். எதிர்வரும் மாசி மாதம் 27-28 திகதிகளில் வியட்நாம் நாட்டில் இந்த இரண்டாவது சந்திப்பு இடம்பெறும் என்று கூறினார். முன்னர் சென்ற ஆண்டு ஜூன் மாதம் சிங்கப்பூரில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. வடகொரியா தொடர்பான அதிபர் கருத்தில் அந்த நாட்டுடன் தமது நாட்டின் பிரதான போர் நடைபெறாது என்று கூறியிருக்கின்றார். ஆயின் அவருடைய பிரதான எதிரி யார் என்று அவர் வெளிப்படையாக கூறவில்லை. எனினும் கடந்த 15 மாதங்களாக வடகொரியா ஏவுகணைகளை ஏவி பரிசீலிக்கவில்லை. இது தமது ஆட்சியின் வெற்றி என்றும் கூறினார். வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உங்குடன் தாம் நட்பாக இருப்பதாகவும் கொரிய குடாவில் ஓர் அணுகுண்டு பதட்டம் இல்லாமல் தடுப்பதாகவும் உறுதிமொழி கூறும் வரையில் அவருடைய பேச்சு வடகொரியா தொடர்பாக இடம்பெற்றிருக்கின்றது. அதேவேளை வடகொரியா அணு ஆயுதங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக நேற்றைய தினம் ஐநாவினுடைய அறிக்கை வெளியாகி இருந்தது பற்றியும் அவர் எதுவும் கூறவில்லை. அவருடைய உரையின் முக்கியமான மூன்றாவது விடயம் அவருடைய பெண்களுக்கு எதிரான கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் காங்கிரசின் பெண் உறுப்பினர்கள் வெள்ளை நிறமான ஆடைகளை அணிந்தபடி அங்கே அமர்ந்திருந்தார்கள். பெண்கள் அதிகமாக அரசியலுக்கு வர வேண்டும் என்றும் பொறுப்படுக்க வேண்டும் என்றும் புரட்டி போட்டார். சபை எழுந்து நின்று கைகளை தட்டியது. இன்றைய செய்திகளில் அடுத்து முக்கியத்துவம் பெறுவது ரஷ்யாவில் கைது செய்யப்பட்டுள்ள யெகோவாவின் சாட்சியான டென்னிஸ் கிறிஸ்டன்சன் என்பவருடைய வழக்கின் தீர்ப்பாகும். இவர் டென்மார்க்கை சேர்ந்தவர். கம்யூனிச ரஷ்யாவில் யெகோவாவின் சாட்சிகள் செயற்பட முடியாது என்பதனால் இவர் 2017 ரஷ்யாவில் கைது செய்யப்பட்டிருந்தார். 600 தினங்கள் ரஷ்ய சிறை கொட்டடையில் அடைக்கப்பட்ட பின் இவர் வழக்கு இன்று தீர்ப்புக்கு வருகின்றது. ரஷ்யாவில் யெகோவாவின் சாட்சிகளை ஏன் தடுக்க வேண்டும் என்ற கேள்விக்கு தீர்க்கமான ஒரு பதிலை கூற முடியவில்லை. ஆனால் சில அனுமானங்கள் பதிலாக கூறப்படுகின்றன. முதலாவது, யெகோவாவின் சாட்சிகளினுடைய தலைமை காரியாலயமானது அமெரிக்காவில் தான் இருக்கின்றது. இப்போது அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நல்லுறவு இல்லை. இரண்டாவது, யெகோவாவின் சாட்சிகள் தேர்தலில் பங்கேற்க முடியாது, படை பயிற்சியில் சேர முடியாது என்று கூறுகின்றனர். இது கடும்போக்கு வாதம் என்று ரஷ்யா கருதுகின்றது. மூன்றாவது, ரஷ்யர்களும் கிறிஸ்தவத்தின் ஒரு பிரிவை இப்பொழுது பின்னால் இருந்து தூண்டி வருகின்றார்கள். அந்த கொள்கைக்கு எதிராக ரஷ்யர்களை இவர்கள் மடைமாற்றி விடுவார்கள் என்று ரஷ்யா பயப்படுகின்றது. இவ்வளவு எதிர்வினைகளும் உள்ளன. முன்னுதாரண வழக்காக இருக்கின்ற காரணத்தினால் உலகம் இதை கூர்ந்து அவதானிக்கின்றது. சற்று முன்னர் கிடைத்த செய்திகளின்படி இந்த நபருக்கு 6 ஆண்டுகாலம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கி சேதுரை.
நன்றி நேயர்களே, இத்துடன் இன்றைய சங்கநாத நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்த அனைத்து அன்பர்கள் மற்றும் நிகழ்ச்சி நெறியாளர் திரு அற்புத சிங்கம் அவர்களுடன் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி விடைபெறும் உங்கள் அன்பன் சா ஜே குமார். வணக்கம் நேயர்களே.